ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله على محمد وعلى اله واصحابه واتباعه اجمعين اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் ஒரு நன்மையான காரியத்துக்காக நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த உலகத்திலே மக்கள் கூட்டம் கூடுகின்ற பல்லாயிரக்கணக்கான இடங்களை பார்க்கின்றோம். அவைகளிலே அதிகமான கூட்டங்கள் தீமைகளுக்காக கூடுவதை பார்க்கின்றோம், பாவங்களுக்காக கூடுவதை பார்க்கின்றோம், பயனில்லாத காரியங்களுக்காக கூடுவதை பார்க்கின்றோம். அப்படியான இடங்களிலே சண்டை, சச்சரவு, வெட்டு, குத்து, ஆள்பழி இப்படியெல்லாம் நடக்கும். ஆனால் நாம் கூடியிருக்கின்ற இந்த இடம் இருக்கின்றதே முற்றிலும் வித்தியாசமான ஒரு இடம். இந்த இடத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இப்படியான ஒரு சபையிலே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக முயற்சி செய்வோமாயிருந்தா இந்த சபைக்கு இருக்கின்ற சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த சபையை அல்லாஹ்வுடைய அருள் சூழ்ந்து கொள்கின்றது. இந்த சபையை மலாய்க்காமார்கள் சூழ்ந்து கொள்கின்றார்கள். இந்த சபைக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அமைதி இறங்குகின்றது. இந்த சபையை குறித்து அல்லாஹு தஆலா தன்னை சூழ இருக்கின்ற மலாய்க்காமார்களை பார்த்து பெருமையாக பேசுகிறார். பார்த்தீர்களா, எனது அடியார்கள் என்னை பற்றி பேசுவதற்கு, எனது மார்க்கத்தை பற்றி பேசுவதற்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் என்று அல்லாஹு மகிழ்ச்சியோடு பெருமையாக பேசுகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த சபைக்கு இருக்கின்ற சிறப்பு இந்த நான்கு வகையான சிறப்பு. அல்லாஹ்வுடைய அருள் சூழ்ந்து கொள்கிறது, அல்லாஹ்வுடைய மலக்குகள் வட்டமிடுகிறார்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அமைதி இறங்குகிறது. இந்த சபையை பிரஸ்தாபித்து அல்லாஹ் தஆலா தன்னோடு இருக்கின்ற மலக்குகளிடத்திலே பேசுகிறார். இவ்வளவும் இந்த சபையிலே சொல்லப்படுகின்ற செய்தியை நீங்கள் காது கொடுத்து கேட்பதற்கு முன்னதாகவே உங்களுக்கு அட்வான்ஸ் ஆகவே கிடைத்து விடுகின்றது, முன்கூட்டியே கிடைத்து விட்டது. இங்க சபையில வந்து உட்கார்ந்த உடனே இந்த நாள் கிடைத்து விட்டது. இதற்கு பின்னால்தான் இங்கு சொல்லப்படக்கூடிய செய்திகளை காது கொடுத்து கேட்டு அதன் மூலமாக பயனடைய போகின்றீர்கள். இவ்வளவு சிறப்புகளும் இந்த உலகத்திலே இத்தகைய சபைகளுக்கு மட்டும்தான் உண்டு. இதல்லாத சபைகளால இந்த உலகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள், குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது நமக்கு தெரியும். மது அருந்திவிட்டு மது போதையிலே ஆடுகின்ற ஆட்டங்கள் எல்லாம் நாம் காணுகின்ற காட்சிகள் நிறைய பார்க்கின்றோம். அந்த காட்சிகளை பார்ப்பதற்கென்று ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் கூட்டமாக அலைமோதிக்கொண்டு போகின்ற காட்சிகளையும் பார்க்கின்றோம். அந்த மக்கள் அங்கு மது போதையிலே அங்கு ஆடுகின்ற அந்த ஆட்டங்கள் இருக்கின்றனவே, பாடுகின்ற பாட்டுகள் இருக்கின்றனவே, இசைக்கின்ற இசைகள் இருக்கின்றனவே, அவைகளை அவர்கள் செய்வதெல்லாம் பணத்துக்காக. அவர்கள் அதை பணத்துக்காக செய்கிறார்கள். அங்கு செல்கின்றவர்களும் கூட அந்த ஆடிட்டோரியமுக்கு, அந்த சபைக்கு, அந்த மண்டபத்துக்கு, அந்த கூட்டத்துக்கு போகின்றவர்கள் பணம் கட்டி டிக்கெட் வாங்கி கொண்டு போகிறார்கள். இதனால கடுகளவான நன்மையும் கிடையாது, முழுமையான தீமைதான், முழுமையான பாவம்தான். ஆனா இந்த சபைக்கு டிக்கெட் கிடையாது. இந்த சபை இலவசமான சபை, யாரும் வரலாம், எவரும் மார்க்கத்தை கேட்கலாம். அந்த அளவுக்கு இலவசமாக மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு வசதியை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்றார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் எவ்வளவு தூரம் எளிமையானது என்று சொன்னால், திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பாருங்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனை இரண்டு வகையாக அணுகுகின்றார். ஒன்று, அவனை ரப்பாக, அவனுடைய தூதரை அவனுடைய தூதராக ஏற்று விசுவாசம் கொண்ட மக்கள் இருக்கின்றார்களே, அந்த மக்களை விழித்து அவர்களுக்கு உபதேசம் செய்கின்ற தோரணையிலே ஒரு பகுதியை பார்க்கின்றோம். அடுத்தொரு பகுதி இருக்கின்றது, உலகிலே சித்த சுவாதீனத்தோடு, பகுத்தறிவோடு வாழுகின்ற மனித சமுதாயத்தை குறித்து அவர்களை விழித்து அவர்களை நேராக பார்த்து பேசுகின்ற ஒரு அமைப்பை பார்க்கின்றோம். இந்த இரண்டையும் திருமறை குர்ஆனிலே பார்க்கின்றோம். ஒன்று என்ன, யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமிங்களே. அடுத்தது என்ன, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே. இந்த இரண்டு திருமறை குர்ஆன்ல இருக்கின்றது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல இரண்டாவது அத்தியாயத்தின் 20வது வசனத்திலே ஒட்டுமொத்தமான மனித சமுதாயத்தை பார்த்து பேசுகின்றான். யா அய்யுஹன்னாஸு தக்கு ரப்பக்குமுல்லதி கலகக்கும் வல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கும். மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த இறைவனுக்கு நீங்கள் அடிபணிந்து வாழுங்கள். அல்லாஹ் தஆலா இங்கு பேசுகின்ற தொனியை பாருங்கள். எனக்கு அடிபணியுங்கள் என நான் உங்களை அழைப்பதற்கு காரணம், நான் உங்களை படைத்தேன், உங்களுக்கு உணவளிக்கிறேன், உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன், உங்களுக்கு வாழ இந்த பூமியை வசதி செய்து தந்திருக்கின்றேன், உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வசதி வாய்ப்புகளையும் தரக்கூடியதாக வானத்தை அமைத்திருக்கின்றேன், இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள இந்த ஆகாயத்தை உங்களது வாழ்க்கைக்கு வசதியாக அமைத்திருக்கின்றேன், இதே காரியத்தை உங்களுக்கு எப்படி செய்து தந்தேனோ அதே போல உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கும் செய்து கொடுத்திருக்கின்றேன், இதன் காரணமாகத்தான் என்னை வணங்குங்கள். அதாவது இன்னைக்கு மனிதனை மனிதன் வணங்குகிறான். இந்த மனிதனால் வணங்கப்படுகின்ற அந்த மனிதனால் இந்த மனிதனுக்கு ஒன்றுமே செய்து கொடுக்கப்படவில்லை. ஒரு மனிதன் அணிந்திருக்கின்ற அவனுடைய ஆடையை வணங்குகின்றான், அந்த மனிதன் செய்கின்ற பூஜையை வணங்குகின்றான். அந்த மனிதனுக்கு முன்னால் போய் அவனுடைய காலிலே விழுகின்றான். அந்த மனிதன் இவனுக்கு ஒண்ணுமே செய்யவில்லை, ஒரு சொட்டு தண்ணீரும் கொடுக்கவில்லை. இவனிடமிருந்துதான் அவன் பறித்துக் கொள்கிறான். சமயம் என்ற பெயரிலே, வணக்கம் என்ற பெயரிலே, பூசை என்ற பெயரிலே இந்த அடியார்களிடம் இருந்துதான் அவன் பறித்துக் கொள்கிறான். அவன் ஒன்றுமே இவர்களுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் நம்மை படைத்த இறைவன் நம்மை பார்த்து என்ன சொல்கிறான் தெரியுமா? என்னை நீங்கள் வணங்குகள் என உங்களுக்கு நான் சொல்வதற்கான காரணம் என்ன? நான் உங்களையும் படைத்தேன், உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்தேன், வானங்களையும் பூமியையும் அவைகளுக்கு மத்தியில் இருக்கின்றவைகளையும் அவைகளின் உள்ளே இருக்கின்றவைகளையும் படைத்தவன் நான் தான். நான் படைத்தவன் என்ற ஒரே காரணத்தினால்தான் என்னை வணங்குமாறு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அல்லாஹு சொல்லுகின்றான். சகோதரர்களே, இந்த உபதேசம் இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு சமயத்திலும் கிடையாது. இந்த மாதிரியாக மக்களை பார்த்து சொல்லுகின்ற உபதேசம் இந்த உலகத்தில் எந்த சமயத்திலும் கிடையாது. ஆய்வு செய்து பார்க்கலாம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் 15வது அத்தியாயத்தின் 9வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அஸ்-ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிழூன். இந்த திருமறை குர்ஆனை இறக்கியவர்கள் நாங்களே, இதை பாதுகாக்கின்றவர்களும் நாங்களே. இஸ்லாத்தை பற்றிய முழுமையான தகவல்களை தரக்கூடிய ஒரு வேதமாக அல் குர்ஆன் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த குர்ஆனுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற ஒரு பெயரை பாருங்கள், அஸ்-ஸிக்ர், உபதேசம். இந்த குர்ஆன் முழுமையாகவே உபதேசம். வேறு சமயங்களுடைய சமய நூல்களை பார்க்கின்றோம், மக்களுக்கு புரியாத பாசையில் இருப்பதை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, மனித வாழ்க்கையோடு எந்த சம்பந்தமும் இல்லாத செய்திகளை அடங்கியவைகளாக பார்க்கின்றோம். ஆனால் இந்த திருமறை குர்ஆனிலே 6000க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கின்றன. இந்த வசனங்கள் அனைத்தும் மக்களுக்கு புரியக்கூடியவை, பயனுள்ளவை, வாழ்க்கைக்கு பொருத்தமானவை, வாழ்க்கைக்கு தேவையானவை. இந்த உலகத்திலே மனிதன் வாழக்கூடிய அவனுடைய வாழ்க்கைக்கு அவசியமான ஒவ்வொன்றும் தான் இந்த திருமறை குர்ஆனில் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இது மூடி மறைக்கப்பட்ட ஒரு வேதம் அல்ல. உலகத்தில் எந்தெந்த மொழிகள் எல்லாம் இருக்கின்றனவோ அந்த மொழிகளில் எல்லாம் இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் மொழிபெயர்க்கப்படாத ஏதேனும் மொழிகள் இருந்தால் அந்த மொழி தெரிந்தவர்கள், அந்த மொழி தெரிந்தவர்களில் ஒரு சிலர் அரபி மொழியை ஆழமாக கற்று அவர்களுடைய மொழியிலே இதை மொழிபெயர்த்துக் கொள்ளட்டும். அந்த அளவுக்கு பகிரங்கமாக மக்களுக்கு முன்னால் விடப்பட்டிருக்கின்ற ஒரு வேதமாகத்தான் இந்த வேதம் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த வேதத்தை கொண்டு அல்லாஹ் நம்மை வழி நடத்துகின்றான். நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது அல்லவா, இந்த வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா தனக்கு எந்நேரமும் வணக்கம் புரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. வணக்கம் என்று சொல்லும் போது தொழுகை, நோன்பு, ஹஜ், உம்ரா, இது மாதிரியான வணக்கங்கள் இருக்கின்றனவே, இந்த வணக்கங்களை காலையிலிருந்து இரவு வரைக்கும் செய்து கொண்டு இரு என்று நமக்கு அல்லாஹ் சொல்லவில்லை. சுதந்திரமாக இந்த உலகத்திலே வாழ செய்திருக்கின்றான். நமக்கு வசதியாக வீடு கட்ட நமக்கு வழி செய்திருக்கிறான். இந்த பூமியை நமக்கு சொந்தமாக ஆக்கிக் கொள்வதற்கு இந்த பூமியை வசதி செய்து வந்திருக்கின்றான். நமக்கு தேவையான உணவு பானங்களை தேடிக்கொள்வதற்கு இந்த பூமியை வசதி செய்து வந்திருக்கின்றான். இந்த பூமியிலே சொகுசாக வாழ்வதற்கு தேவையான பொருளாதாரத்தை தேடிக்கொள்வதற்கு இந்த பூமியை வசதி செய்து வந்திருக்கின்றான். இவ்வளவெல்லாம் செய்திருக்கக்கூடிய அந்த இறைவன் தன்னை வணங்குவதற்கென்று, தனக்கென்று சில வணக்க வழிபாடுகள் செய்வதற்கென்று ஒரு நாளின் சுமார் ஒரு 50 ஒரு மடங்கு மாதிரி தான் அல்லாஹு தஆலா நமக்கு அது மாதிரியான கட்டளை விடுகிறான். 24 மணி நேரத்தில் உறங்குகின்ற நேரம் போக ஏனைய நேரங்களிலே ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுகின்ற தொழுகைக்குரிய நேரத்தை நாம் கணக்கு போட்டு பார்த்தால் ஐந்து தொழுகையையும் தொழுவதற்கு அரை மணி நேரம் போது. நமக்கு நமது வாழ்க்கையில எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்கிறான், தன்னை வணங்குமாறு கேட்கக்கூடிய நேரத்தை பாருங்கள். நீ உண்ணலாம், பருகலாம், சுகமாக வாழலாம், மனைவியோடு தாம்பத்தியம் நீ செய்து வாழலாம், பிள்ளை குட்டிகளோடு சந்தோஷமாக வாழலாம், நீ விரும்பியவாறு சுற்றுப்பயணங்கள் போகலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா எனக்கு வணக்கம் செலுத்துவதற்கு நீ ஒதுக்குகின்ற நேரம் கொஞ்ச நேரம் தான். இதையும் செய்யாதவனாக ஒரு மனிதன் இருந்தா இவனை விட நன்றி கட்டுவன் யார்? இவனை விட அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டுவன் வேறு யார்? இந்த உலகத்தில் அல்லாஹ்வால நமக்கு தரப்படாத ஏதாவது ஒன்றை மனிதன் காட்டட்டும், ஒரு மனிதன் தானே உருவாக்கிக் கொண்ட எதையாவது காட்டட்டும். ஒரு இன்ஜினியர் இருக்கிறார், அவர் எத்தனையோ விதமான வேலை வெட்டிகளை செய்கிறார், ஆச்சரியமான எத்தனையோ கண்டுபிடிப்புகளை செய்கின்றார். ஒரு விஞ்ஞானி இருக்கின்றார், எத்தனையோ கண்டுபிடிப்புகளை செய்கின்றார். ஆனால் அவனுடைய மனைவியுடைய கருவிலே உருவாகின்ற அந்த குழந்தையை அவன் உற்பத்தி செய்கிறானா? அந்த குழந்தைக்கு கண்ணை அவன் கொடுத்தானா? காதை அவன் கொடுத்தானா? நடக்கின்ற காலை அவன் கொடுத்தானா? பிடிக்கின்ற கையை அவன் கொடுத்தானா? அவன் பெரிய விஞ்ஞானி, அவன் பெரிய இன்ஜினியர், அவன் பெரிய டாக்டர், அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தலைப்புக்கு முன்னால நான் இந்த சில விஷயங்களை நான் ஏன் இங்கு ஒரு சில இஸ்லாத்தை பற்றி ஒரு அறிமுகம் போல செய்ய காரணம் என்னவென்றால், முன்னால ரிஸ்கான் மதினி அவர்கள் இங்கு முஸ்லிம் அல்லாத சில சகோதரர்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னதனாலதான் இந்த சில விளக்கங்களை நான் சொல்லுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டேன். காரணம் என்ன? நோன்பை பற்றி மாத்திரம் பேசுவதனால நோன்பு முஸ்லிம்களுக்குரியது, இஸ்லாத்தை தழுவியவர்களுக்குரியது, இஸ்லாத்தை பின்பற்றுகின்றவர்களுக்குரியது. முழுமையாக அதை மட்டும் நான் பேசுவதனால அவர்களுக்கு ஒரு பிரயோசனம் இருக்க மாட்டாது என்பதனாலதான் ஒரு சில நிமிடங்கள் நான் ஒரு சில செய்திகளை சொல்ல வந்தேன். இஸ்லாம் இயற்கையானது, திருமறை குர்ஆன் இயற்கையாக வழிகாட்டக்கூடியது. இதை ஆய்வு செய்கின்றவர்களுக்கு இந்த இஸ்லாம் முழுமையாக வழிகாட்டக்கூடியது என்பதனால்தான் நான் ஒரு சில செய்திகளை நான் இங்கு சொல்ல விரும்பினேன். சகோதரர்களே, இந்த அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற நமது வாழ்க்கையின் காலத்தை நமக்கு எடுத்து சொல்லுகின்றான். ஒருவருடைய வாழ்க்கை 70 வயது, 75 வயது, 60 வயது அல்லது 85 வயது, இவ்வளவுதானே வாழ்கிறார்கள். இது நம்மை பொறுத்தவரையில ஒரு நீண்ட காலம் போல விளங்குகின்றது. ஆனால் அல்லாஹ்விடத்திலே காலத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கின்றது. அந்த மதிப்பு என்ன தெரியுமா? திருமறை குர்ஆன் 22வது அத்தியாயத்தின் 47வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களது கணிப்பின்படி உள்ள 1000 வருடங்கள் அல்லாஹ்வுக்கு ஒரு நாளுக்கு சமமாகும். அல்லாஹ் ஒரு நாள் என்று சொல்கின்ற காலத்தின் அளவு என்ன? நமது 1000 வருடம். அல்லாஹ்வுடைய கணிப்பின்படி நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழுகின்ற இந்த காலத்தை நாம் மதிப்பீடு செய்து பார்த்தா எவ்வளவு காலம் வாழுகிறோம்? ஒரு 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 2.5 மணி நேரம், இவ்வளவுதான் நாம வாழ்றோம். இப்படிப்பட்ட இந்த குறுகிய கால வாழ்க்கையிலும் கூட அல்லாஹ்வுக்கென்று நாம் செய்கின்ற சில வணக்கங்களுக்கு அவன் ஒதுக்கிய நேரத்தை பார்த்தா நமது மொத்த வாழ்க்கையுடைய அந்த கணக்கில் ஒரு 50 ல் 1 கூட இல்லை. அந்த அளவுக்கு குறுகிய காலம் தான், குறுகிய நேரத்தை தான் அல்லாஹு தஆலா தனக்கு வணக்கம் செலுத்துவதற்காக, தனக்கு வழிபடுவதற்காக அவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். சகோதரர்களே, இந்த நோன்பு இருக்கின்றதே, ஒவ்வொரு நாளும் நோன்பு நோற்பதில்லை, வருடத்தில் 1 மாதம், அந்த 1 மாதம் தான் நோன்பு. அந்த 1 மாதம் நோக்கின்ற நோன்பையும் கூட அல்லாஹ் இலகுபடுத்தி இருக்கின்றான். இயற்கையாக ஆக்கியிருக்கின்றான். கால் அதிகாலையில் சஹருடைய நேரத்திலே நாம் சாப்பிடுகின்றோம், அதானுக்கு முன்னால் சாப்பிடுகின்றோம். சாப்பிட்டு விட்டு மாலை மாறிவுடைய நேரம் வரைக்கும் பட்டினியோடு இருக்கின்றோம். அல்லாஹ் செய்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? நீங்கள் பாருங்கள், நோன்பு அல்லாத காலத்திலே காலையிலே நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்றால் பகல் ஆகுவதற்கு இடையில கடுமையான பசி வந்துடும். பகல் சாப்பிட்டீங்கன்னா மாலையில டிபனுடைய நேரத்துக்கு முன்னால தேநீர் அருந்துவதற்கு முன்னதாக மறுபடியும் ஒரு பசி வரும். ஆனா நோன்பாளி ஒருவன் நோன்பு நோற்பதாக அவன் எண்ணம் கொண்டு நியத்து வைத்து சஹருடைய நேரத்திலே அந்த கொஞ்சம் உணவை உண்டு விட்டான் என்று சொன்னா பகலிலே அவனுக்கு பசி வராது. நாம் அனுபவிக்கின்ற அனுபவம் பகலிலே பசி வராது, மாலையிலே பசி வராது, தாகம் வராது. அதாவது வெளியில பாலைவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றான் நோம்பாளி, அவனுக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, பொறுமையாக இருக்கிறான். மாலை ஆகின்ற நேரத்தில் தான் அவன் நோன்பை திறக்கின்றான். 14 மணி நேரம், 13 மணி நேரம் அல்லது 15 மணி நேரம் அவன் பட்டினியோடு இருந்து அதே நிலைமையிலே நோன்பு நோக்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். ஏன்? அல்லாஹு தஆலா நோன்பாளியுடைய உடலிலே அந்த ஒரு மாதமும் ஒரு வித்தியாசமான அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். இது அல்லாஹ்வுடைய வேலை. நீங்கள் அனுபவத்திலே பாருங்கள், நோன்பு அல்லாத காலத்தையும் நோன்புடைய காலத்தையும் நீங்கள் அனுபவத்திலே பார்க்கலாம். இதை நாம் அனுபவித்து வருகின்றோம். அப்படிப்பட்ட இந்த நோன்பாளி இருக்கின்றானே, இந்த நோன்பாளிக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னவென்று தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக நபி அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் செய்கின்ற ஒரு மோமின் செய்கின்ற எல்லா விதமான வணக்க வழிபாடுகளும் நன்மைகளுக்கும் உரிய கூலி அது அவனுக்கு எழுதப்பட்ட கூலி அவனுக்கு கிடைக்கும். ஆனா நோன்புக்கு நான் அவ்வாறு செய்யவில்லை, நோன்பை நான் இதிலே வித்தியாசமாக பார்க்கிறேன், நோன்பை நான் இவைகளில் இருந்து தவிர்த்து பார்க்கிறேன். காரணம் ஃபைன்னஹூலி வான அஜிசி பிஹி, அந்த நோன்பு எனக்காக நோற்ற நோன்பு, அதனால அந்த நோன்புக்குரிய கூலியை கொடுப்பதற்கு நான் முடிவெடுப்பேன், நான் கொடுக்கின்ற கூலிய எண்ணிக்கை இல்லாமல் அளவில்லாமல் அந்த கூலிய கொடுப்பேன். ஒரு மோமின் செய்கின்ற ஒரு நன்மையான காரியத்துக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற பிரதிபலன் என்ன தெரியுமா? அவனுடைய ஒரு நன்மை, ஒரே ஒரு நன்மைய அவனுடைய இறையச்சத்துக்கேற்ப தக்குவாவுக்கேற்ப 10 மடங்காக பெருக்குவான். அதை விட தக்குவாவா, அதை விட இறையச்சமா, 70 மடங்காக பெருக்குவான். அதை விடவும் இறையச்சமா, 700 மடங்காக பெருக்குவான். இந்த 700 மடங்கு என்று சொன்னா எத்தனை நன்மை? ஒரே ஒரு நன்மை. இந்த ஒரு நன்மை 700 மடங்கு வரைக்கும் பெருக்கப்படும். 1 ரூபா 700 ரூபா, அந்த அளவுக்கு பெருக்கப்படும். இந்த அளவுக்கு பெருக்கப்படக்கூடிய இந்த நன்மைகளுடைய பட்டியலில் அல்லாஹ் நோன்பை வைக்கவில்லை. காரணம், இந்த நோன்புக்கு நான் வழங்குகின்ற கூலியை மறுமை நாளையிலே நான் அவனுக்கு வழங்கும் போது எண்ணிக்கை இல்லாமல் வழங்கப் போகிறேன். நோன்பாளியை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவனுடைய சுவர்க்கங்களிலே நோன்பாளிகளுக்கென்று தனியான சுவர்க்கத்தை வைத்திருக்கின்றான். அந்த சுவர்க்கத்தின் பெயர் ரையான். மறுமை நாளில் விசாரணைகளின் போது நோன்பிலே மிக மிக தக்குவாவோடு யார் யாரெல்லாம் இருந்தார்களோ, இறையச்சத்தோடு யார் யாரெல்லாம் இருந்தார்களோ, நோன்பாளியாக இருக்கின்ற நேரத்திலே பாவங்களை விட்டும் தன்னை விடுவித்து நன்மையின் பக்கமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தானோ, அப்படியான நோன்பாளிகள் அத்தனை பேரையும் பார்த்து ரையான் என்று இந்த வாசல் வழியாக நீங்கள் பிரவேசியுங்கள் என்று மலாய்க்காமார்கள் கட்டளையிடுவார்கள். அவர்கள் பிரவேசித்துக் கொண்டே இருப்பார்கள். கடைசி நோன்பாளி பிரவேசித்த உடனே அந்த வாசல் மூடப்படும். அந்த நோன்பு, அந்த ரையான் என்ற அந்த வாசல் நோன்பாளிகளுக்கு மட்டுமே தான். காரணம் என்ன? அந்த சுவர்க்கம் அலங்கரிக்கப்பட்டிருப்பது ஏனைய எல்லா சுவர்க்கங்களை விட வித்தியாசமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. வித்தியாசமான வசதிகள் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சுவர்க்கத்தை அல்லாஹு தஆலா நோன்பாளிகளுக்கு வைத்திருக்கின்றார். சகோதரர்களே, இந்த நோன்புடைய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த நோன்பின் மீது நம்பிக்கை இல்லாதவன் நல்ல திடகாத்திரமான உடம்போடு இருப்பான், ஆரோக்கியமாக இருப்பான், நோய் நொடி இல்லாமல் இருப்பான். ஆனால் அவனுக்கு பட்டினியோடு இருப்பதற்கு பயமாக இருக்கின்றது. ஆனா ஒரு 7 வயசு பாலகன், ஒரு 10 வயசு பாலகன் பெற்றோர்களோடு சேர்ந்து நோன்பு நோற்பான். மாலை வரைக்கும் அந்த பிள்ளை பசியோடு இருக்கும், தாகத்தோடு இருக்கும். இது எப்படி சாத்தியப்படுகின்றது? வளர்ந்து வந்தவர்களுக்கு, அவர்களுக்கு ஒரு, அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு பயிற்சி, ஒரு பக்குவம், மார்க்கத்தை பற்றி ஒரு விளக்கம், இது எல்லாமே இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற நிலைமையில் அவர்கள் செய்வது சாத்தியம். ஆனா ஒரு 7 வயசு, 8 வயசு, 10 வயசு, 12 வயசு என்று சொல்லக்கூடிய இந்த சின்ன பிள்ளைகள் நோன்பாளிகளாக இருக்கிறார்களே. நோன்பு தொடங்குவதற்கு முன்னதாக அந்த பிள்ளைகள் ஒரு நாளைக்கு 10 முறை, 15 முறை, 25 முறை உண்டார்கள், பரகினார்கள், தாகத்துக்கு அருந்தினார்கள், பசிக்கு உணவு உண்டார்கள், எல்லாமே செய்தார்கள். அதே பிள்ளை இந்த 1 மாசமும் எதுவும் சாப்பிடுவதில்லை. தாயை பார்த்து தண்ணீர் கேட்பதில்லை, பட்டினி என்று உணவு கேட்பதில்லை. வீட்டிலே எந்த உணவும் பூட்டி வைக்கப்படவில்லை, எல்லாமே திறந்துதான் இருக்கின்றது, டேபிள்ல திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பிள்ளை விரும்பினால் பெற்றோர்கள் காணாமல் இரகசியமாக அந்த பொருளை எடுத்துக்கொண்டு போய் சாப்பிட்டு முடித்திடலாம். ஆனால் அந்த பிள்ளை சாப்பிடுவதில்லை. அந்த அளவுக்கு இந்த நோன்பில் ஒரு ஆச்சரியம் இருக்கின்றது. இந்த நோன்பு ஒரு மூமினை அந்த அளவுக்கு கட்டி போடுகின்றது. காரணம், அல்லாவுக்கென்று உள்ளத்திலே உறுதியான எண்ணம் கொண்டு விட்டால் இந்த நோன்பு ஒரு நாள் நமக்கு கஷ்டமான ஒன்றே அல்ல, சிரமமான ஒன்றே அல்ல. அப்படிப்பட்ட இந்த நோன்பை அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக்கியிருக்கின்றார். இந்த நோன்பை பற்றி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் 2வது அத்தியாயத்தின் 182வது வசனத்திலே சொல்லும் போது, யா ஐயுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, குதிப அலைக்கும் ஸியாமு, நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னிருந்தோரும் மீது விதியாக்கப்பட்டது போலவே உங்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கின்றது. நோன்பை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு முன்னிருந்தோர் மீது எப்படி நோன்பு விதியாக்கப்பட்டதோ அதே போலதான் உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நோன்புப்படுத்தப்பட்ட புதியதோர் வணக்கம் அல்ல. இதற்கு முன்னால் இருந்த அத்தனை நபிமார்களுடைய உம்மத்துகளும் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். அதே மாதிரியான ஒரு நோன்பு தான் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் இந்த உலகத்தில் அடைகின்ற பயன்பாடு என்ன தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இரையச்சம் உள்ளவர்களாக ஆகிவிடலாம், அல்லாவை பயந்தவர்களாக ஆகிவிடலாம், அல்லாவை பற்றி அச்சம் உங்களது உள்ளத்திலே நிரம்பி விடலாம். இந்த நோன்பின் மூலமாக கிடைக்கின்ற மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நோன்பாளிக்கு, ஒரு மோமினுக்கு 2 நேரம் மகிழ்ச்சிகரமான நேரம். அதுல ஒன்று அவன் நோன்பு திறக்கின்ற நேரம். நோன்பு திறக்கின்ற அந்த அளவுக்கு மகிழ்ச்சி, நோன்பு திறக்க போகிறேன், சாப்பிடப் போகிறேன், குடிக்கப் போகிறேன் என்ற அந்த மகிழ்ச்சி. 2வது கட்டம் எப்பொழுது தெரியுமா? இந்த நோன்பாளி அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது அடைகின்ற அந்த நன்மைகளை காணுகின்ற போது அவனுக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சி. இந்த இரண்டு மகிழ்ச்சியும் ஒரு மூமினுக்கு இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். சகோதரர்களே, நமது வாழ்க்கை கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச கால வாழ்க்கைய நாம எப்பொழுது முடிவுக்கு கொண்டு வர போகின்றோம் என்பது அல்லாஹ்வுடைய கையில இருக்கின்றது. இதோ பாருங்கள், எத்தனையோ சகோதரர்களுடைய மௌத்துகளை பற்றி கேள்விப்படுகிறோம். நன்றாக கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இரவிலே விடைபெற்று போகிறார்கள், காலையிலே வேலைக்கு வருவார் என்று எல்லோரும் அங்கே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வருகின்றது மௌத்துடைய செய்தி, மௌத்தாகிவிட்டார். வேலைக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்ற போது மௌத்தாகிவிட்டார், மௌத்துடைய செய்தி வருகின்றது. அவருடைய வயது முதுமை அல்ல, 70, 75, 80 வயது அல்ல, 45 வயது, 40 வயது, 50 வயது, இப்படிப்பட்ட வயதிலே மௌத்து வந்து விடுகின்றது. அதனால நாம எப்பொழுதும் மௌத்துக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இதோ பாருங்கள், ரமலான் நோன்பு நெருங்கிவிட்டது. இன்னும் 10 நாளிலே நோன்பை ஆரம்பிக்க போகின்றோம். இந்த நோன்பை ஆரம்பித்தால் 30 தினங்கள் இந்த நோன்பை நோற்றுவிட்டு நோன்பு முடிந்துவிடும். ஆனால் அடுத்த வருடம் இதே மாதிரியாக நோன்பு நோக்க நான் ஹயாத்தோடு இருப்பேனா இல்லையா என்பது அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. எனக்கு தெரியாது, எனக்கு என்னுடைய ஆயுளுக்கு எனக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை, எந்த விதமான கேரண்டியும் இல்லை. இது அல்லாஹ்வுடைய கையில இருக்கின்றது. லிக்குள்ளி உம்மத்தின் அஜல், ஒவ்வொருவருக்கும் மரணம் என்ற ஒரு தவணை இருக்கின்றது. ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅஃபிரூன ஸாஅதன் வலா யஸ்தக்திமூன். அவர்களுக்குரிய மௌத்து வந்துவிட்டது என்று சொன்னால், மரணம் என்ற தவணை வந்துவிட்டது என்றால், ஒரு நாழிகை நேரமேனும் முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். மௌத்துக்குரிய நேரம் இருக்கின்றது, அந்த நேரத்திலே அவன் மௌத்தாகி ஆக வேண்டும். அந்த நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால், எனக்கு நிறைய கடமை இருக்கின்றது, என்னுடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள், அவர்களை நான் வளர்த்தெடுக்க வேண்டியிருக்கின்றது, எனது குடும்பத்துக்காக நிறைய உழைக்க வேண்டியிருக்கின்றது, எனது சமுதாயத்துக்காக நான் நிறைய உழைக்க வேண்டியிருக்கின்றது என்ற எந்த காரணமும் சொல்ல முடியாது. மௌத்துக்குரிய நேரம் வந்துவிட்டால் அவன் மௌத்தாகித்தான் ஆக வேண்டும். அதனால ஒரு புத்திசாலியான ஒரு மோமின் எப்படிப்பட்டவன் தெரியுமா, எந்த நேரம் மௌத்து வந்தால் நான் அதற்கு தயார் என்ற அளவுக்கு தான் அவன் வாழ வேண்டும். அவனுடைய வாழ்க்கையில நன்மைகளை தவிர வேறு எதுவும் செய்யாதவனாக வாழ வேண்டும், பாவங்களை விட்டு முழுமையாக விலகி வாழ வேண்டும். இப்படியான ஒரு வாழ்க்கை வாழுகின்றவனாக ஒரு மோமின் இருப்பானா இருந்தால் அவனுக்கு எந்த துக்கமும் இருக்காது. அவன் எந்த நேரமும் தன்னை மௌத்துக்கு தயார்படுத்திக் கொண்டவனாகவே இருந்து கொண்டிருப்பான். அதனால இந்த நோன்பு வருகின்ற இந்த நேரத்திலே நம்முடைய உள்ளத்திலே, ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டிய ஒரு உறுதியான எண்ணம் என்னவென்றால், ஒருவேளை எனது வாழ்க்கையில் நான் நோக்கின்ற கடைசி நோன்பாக இந்த மாதத்தின் நோன்பு இருக்கலாம், அடுத்த வருடம் இந்த நோன்பு எனக்கு கிடைக்காமல் இருக்கலாம் என்ற எண்ணத்தோடு அந்த நோன்பை நோக்க வேண்டும். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு அறிவை தந்திருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு எனக்கு விளங்குகிறது, எனக்கு நாளைக்கு மௌத்து வரப்போகிறது, அல்லது இன்னொரு வாரத்தில் மௌத்து வரப்போகிறது. இதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் ஒருவனுக்கு தந்திருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்று சொன்னா, இந்த வாரம் அல்லது இந்த மாதம் அவன் தன்னை முழுமையாகவே நன்மையில தான் ஈடுபடுத்திக் கொள்வான், பாவத்தின் பக்கம் நிரும்பி திரும்பி பார்க்க மாட்டான், பிரயோசனம் இல்லாத ஒரு காரியத்தில் ஈடுபடவே மாட்டான், முழுமையாக தன்னை மார்க்கத்தில் ஈடுபடுத்திக் கொள்வான். இதே மாதிரியான இந்த உணர்வோடு தான் நாம் வாழ வேண்டியிருக்கின்றது. காரணம் என்னவென்றால், எனக்கு நாளைக்கு மௌத்து வரலாம், இன்று இரவு மௌத்து வரலாம், நான் பாதையிலே செல்லும் போது நான் சரியான வழியிலே சென்று கொண்டிருக்கிற நேரத்திலே இன்னும் ஒருவன் ரோங் சைடிலே வந்து எனக்கு மோதி மௌத்தை ஏற்படுத்தலாம், இப்படி இந்த மௌத்துக்குரிய இந்த சந்தர்ப்பம், நேரம், காலம், இடம், அமைப்பு எதுவுமே எனக்கு தெரியாது. இதுக்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அதனால நாம் ஒவ்வொருவரும் என்ன நினைக்க வேண்டும், இன்று வாழுகின்ற இந்த வாழ்க்கை தான் எனக்கு கடைசி வாழ்க்கையாக இருக்கலாமோ, நாளை வாழ்வதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்க மாட்டாதோ, நாளை நான் மௌத்தாகி விடுவேனோ என்ற உணர்வோடு தான் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். இத்தகைய உணர்வோடு வாழ பழகிக் கொண்டோம் என்று சொன்னால் பாவத்தின் பக்கம் ஒருபோதும் நெருங்க மாட்டோம். நன்மைகள் செய்வதிலேயே நமது காலங்களையும் நேரங்களையும் கழிப்போம் சகோதரர்களே. அதனால இந்த ரமலானை நாம் முழுமையாக நன்மையின் பக்கமாக ஈடுபடுத்திக் கொள்ள நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டியிருக்கின்றது. ரமலானுடைய காலத்திலே நமது நேரங்களையும் காலங்களையும் முடிந்த அளவுக்கு நாம் நல்ல வழியிலே கழிப்பதற்கு நாம் திட்டம் போட்டுக் கொள்ள வேண்டும். இதோ பாருங்கள், நாம் வாழுகின்ற இந்த நாடு முழுமையாக இஸ்லாமிய நாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டிலே உலகத்திலே வேறு எந்த இஸ்லாமிய நாடுகளிலும் மார்க்கத்துக்கு சலுகை கொடுக்காத அளவுக்கு இந்த நாட்டிலே சலுகை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நோன்பு காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் வேலைக்காரர்களிடத்திலே பழுவான கடுமையான சுமக்க முடியாத வேலைகளை வாங்குவதை அப்படியே அவர்கள் இலகுபடுத்தி கொடுக்கிறார்கள். அதே நேரத்தில் நேரத்தையும் இலகுவாக்குகின்றார்கள். ஏனையால் 8 மணி நேரம் என்றால் இந்த காலத்தில் 6 மணி நேரம் ஆக்கி விடுகின்றார்கள். அந்த அளவுக்கு சலுகை கொடுக்கின்றார்கள். இப்படி அவர்கள் சலுகை கொடுக்கின்ற இந்த நேரத்திலே இரவு நேரங்கள் இருக்கின்றனவே, இந்த இரவு நேரங்களை நாம் வீணாக்கிவிடக்கூடாது. இரவு நேரங்களில் கியாமுல்லைல், இரவு தொழுகை, தராவீஹ் தொழுகை என்ற ஒரு தொழுகை இருக்கின்றது. இந்த தொழுகையிலே நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை பற்றி நமக்கு சொல்கின்றார்கள். மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் முஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பிஹி. ரமலான் காலத்திலே யாரெல்லாம் இரவு வணக்கத்திலே நின்று வணங்கி தொழுவதிலே யாரெல்லாம் ஈடுபடுவார்களாயிருந்தால் அவர்கள் முன் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். இந்த கியாமுல்லைலுக்கு இருக்கின்ற சிறப்பு, இந்த கியாமுல்லைல் தொழுகின்ற நேரத்தில் நமது நிறைய சகோதரர்கள் அவர்களுடைய அறைகளிலே இருந்து கொண்டு வீண் விளையாட்டுகளிலே ஈடுபட்டுக் கொண்டு தொழுகைக்கு செல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலைமைகளை நாம் பரவலாக பார்க்கின்றோம். இது இந்த நிலைமை அதிகமான இடங்களில் இருப்பதை பார்க்கின்றோம். ஏனென்றா பரதான தொழுகைகள் தான் நமக்கு கடமை. இது ஒரு சுன்னத்தான தொழுகை. நாம் விரும்பினால் தொழலாம், இல்லை என்றால் தொழாமல் விட்டுவிடலாம் என்ற உணர்வோடு இந்த தொழுகைக்கு செல்லாமல் இருக்கின்ற சில மக்களை பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லான தொழுகையை எப்படி கட்டாயப்படுத்தினார்களோ, கடமையாக்கினார்களோ, செய்யாமல் இருந்தால் அதற்குரிய தண்டனைகளை சொன்னார்களோ, அதுபோல இந்த தொழுகைக்கு சொல்லவில்லை. ஆனால் என்ன சொன்னார்கள், இந்த தொழுகையிலே ஒருவன் ஈடுபடுவானாயிருந்தால் இதற்குரிய சிறப்பு என்ன, முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு சகோதரர்களே, மறுமை நாளில் மகசர் மைதானத்தில் நமது நன்மை தீமைகள் நிறுக்கப்படுகின்ற அந்த நேரத்திலே யாரும் எவருக்கும் எந்த உதவியும் செய்யாத காலம். நமது பெற்றோர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், நாம உழைக்கின்ற இந்த பொருளாதாரத்திலிருந்து அவர்களுக்கு உதவி செய்வோம். நமது பிள்ளைகளுடைய படிப்புக்கு நாம் பணம் அனுப்புவோம். அவர்களுடைய மாதாந்த செலவினங்களுக்காக பணம் அனுப்புவோம். அவர்களுடைய நோய் நொடிகளுக்காக பணம் அனுப்புவோம். எல்லாமே கொடுத்துட்டு இருப்போம். இந்த அளவுக்கு என்று சொன்னா, அதாவது பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பூர்வீகமான சொத்துக்களை வித்து படிக்க வைக்கிறார்கள். இப்படியெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனா இப்படியெல்லாம் செய்கின்ற இந்த பெற்றோர்கள், இந்த பெற்றோர்களிடத்திலே உதவி வாங்குகின்ற பிள்ளைகள் எல்லோருமே மறுமை நாளில் எழுப்பப்படுவார்கள். மறுமை நாளில் எழுப்பப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே பெற்றோர்களிடத்திலே உதவி வாங்கிய பிள்ளைகள் இருக்கின்றார்கள், பிள்ளைகளிடத்திலே உதவி வாங்கிய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். இப்படியான எல்லோரையும் அல்லாஹுத்தால் ஒவ்வொருவராக விசாரிக்கிறார். விசாரிக்கின்ற இந்த நேரத்திலே யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அகீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌம இதின் ஷஅனு யுக்னீஹி. அந்த நேரத்தில் ஒரு மனைவி கணவனை பார்த்து கேட்கிறா, எனக்கு நன்மைகள் போதாது, உங்களோட நன்மையில இருந்து கொஞ்சம் தாங்க, நீங்க நிறைய நன்மை செஞ்சிருக்கீங்க, அதுல இருந்து கொஞ்சம் எனக்கு தாங்க என்று சொன்னா, கணவன் என்ன சொல்வார் தெரியுமா, என்னுடைய பிரச்சனைக்கு இன்னும் தீர்வில்லை, என்னுடைய விசாரணையை இன்னும் தொடங்கல, நான் ஒன்றும் உனக்கு செய்ய முடியாது. உலகத்தில் வாழும் போது உங்களுக்கு நான் எவ்வளவு உதவிகள் பண்ணியிருக்கிறேன், எவ்வளவு சேவைகள் செய்திருக்கின்றேன், உங்களுக்காகவே நான் வாழ்ந்திருக்கிறேன், அப்படி இருக்க நீங்கள் எனக்கு உதவி செய்ய முடியாதா? மனக்கணவன் என்ன சொல்லுவாரு, உலகத்துல நான் செய்த நீ செய்த எல்லாத்துக்கும் உரிய கூலிய இப்பொழுது அல்லாவிடம் தான் கேளு, எனக்கு செய்த சேவைகளுக்குரிய கூலிய என்னிடம் கேட்காதே, என்னையும் உன்னையும் படைத்த ரப்பிடம் கேளு, உனக்கு எதுவும் நான் தர முடியாது என்று சொல்லி மனைவியை விட்டு கணவன் விரண்டோடி கொண்டிருப்பான், சகோதரனை விட்டும் சகோதரன் விரண்டோடுவான், பெற்றோர்களை விட்டும் பிள்ளைகள் விரண்டோடுவார்கள், பிள்ளைகளை விட்டும் பெற்றோர்கள் விரண்டோடுவார்கள். அப்படியான காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் அவரவர் தேடியவைகளை கொண்டுதான் பயனடைய முடியும். வேறொருவரிடத்துல எந்த உதவியும் கேட்க முடியாத ஒரு இக்கட்டான ஒரு நேரம் தான் அந்த நேரம். அந்த நேரத்தில் தான் இந்த மனிதனுக்கு சிந்தனை வரும், ஆஹா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இந்த ரமலானுடைய இரவு தொழுகையில் ஈடுபட்டா முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்களே, நான் பொழுதை வீணாக்கினேனே, அப்படி நான் ஈடுபட்டிருந்தா இன்றைக்கு இந்த இடது பக்க தராசிலே எனது தீமைகளுடைய பாரம் குறைந்திருக்குமே. அல்லாஹு தஆலா நன்மைகளையும் தீமைகளையும் இருப்பான். ஃபாம்மாமன் தக்குலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராலியா, எவனுடைய நன்மையின் தட்டு பாரமாக இருக்கின்றதோ அவன் மகிழ்ச்சியான வாழ்க்கையிலே இருப்பான். வாம்மாமன் ஹஃபத் மவாஸீனுஹு, எவனுடைய நன்மையின் தட்டு பாரம் குறைந்து பாவத்தின் தட்டு பாரம் அதிகரித்து விடுகின்றதோ அவன் அங்கு ஹாவியா என்ற நரகத்திலே இருப்பான். ஹாவியா என்றால் என்ன தெரியுமா, நாருன் ஹாமியா, சூழ்ந்து சூழ்ந்து பத்தக்கூடிய நெருப்பாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். நமது நன்மைகளும் தீமைகளும் மறுமை நாளையிலே நெருக்கப்படுவதாக, அங்கு ஒரு தராசு இருப்பதாக, அந்த தராசிலே நமது நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்படுவதாக அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றானே. அப்படியான நேரத்திலே இப்படியான வாய்ப்புகளை இழந்த மக்கள் அங்கே கவலைப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இரவு வணக்கத்திலே ரமலானுடைய இரவு வணக்கத்திலே ஈடுபட்டால் முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்களே, நான் அதை கணக்கில் எடுக்கவில்லையே, அதனுடைய பெருமதி எனக்கு தெரியவில்லையே, காலத்தையும் பொழுதையும் வீணாக்கி விட்டேனே என்றெல்லாம் மனிதன் கவலைப்படுகின்ற ஒரு நேரமாக அந்த நேரம் இருக்கும். அதனால சகோதரர்களே, நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற நேரத்தில எல்லாம் நாம் நன்மைகளுக்கு முந்திக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த ரமலானிலே நாம் திருமறை குர்ஆனை எந்த அளவுக்கு அதிகமாக ஓத முடியுமோ அந்த அளவுக்கு திருமறை குர்ஆனை இந்த ரமலானிலே ஓதிக்கொள் வேண்டும். ஏனென்றா அல்லாஹு தஆலா இந்த நோன் ரமலான் மாதத்துக்கு ஒரு சிறப்பை வைத்திருக்கின்றான். இந்த சிறப்புக்கான காரணமே என்ன தெரியுமா, திருமறை குர்ஆனை அல்லாஹு தஆலா முதன் முதலாக இறக்கியது ரமலான் மாதத்தில் தான். திருமறை குர்ஆன் அருளப்பட்ட ஒரு மாதம் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த ரமலானுக்கு சங்கையான மாதம் என்று சொல்லி காட்டுகின்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்நாஸி வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு வேதத்தை நேர்வழியை மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வேதத்தை அல்லாஹு தஆலா இந்த சங்கையான மாதத்திலே அருளியதாக இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இந்த திருமறை குர்ஆன் முதன் முதலாக அருளப்பட்டது ரமலானிலே தான். அதுவும் இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தி முபாரக்கா, அருட்பாக்கியம் நிறைந்ததோ ஒரு இரவிலே இந்த குர்ஆனை இறக்கினோம். அந்த இரவு எது? இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ரில் இந்த குர்ஆனை இறக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஒரு வேதத்தை நாம் கணக்கில் எடுக்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மனச்சாட்சியை தொட்டு கேட்டு பார்ப்போம். இது அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ்வுடைய இந்த வேதத்திலே இருந்து ஒரு நாளைக்கு நான் எந்த அளவு ஓதுகின்றேன்? இது அருளப்பட்ட மொழி அரபு மொழியாக இருக்கின்றது. இந்த அரபு மொழியிலே அருளப்பட்ட இந்த குர்ஆனுக்கு இருக்கின்ற ஒரு தனிச்சிறப்பு இருக்கின்றது. ஏனைய வேதங்களுக்கு இல்லாத ஒரு தனிப்பெரும் சிறப்பு இந்த குர்ஆனுக்கு இருக்கின்றது. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த குர்ஆனை முதன் முதலாக ஓதியது அல்லாஹ்தான். அது எப்படி தெரியுமா? ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்திலே உதிப்பை ஏற்படுத்தி இதை நபிக்கு கொண்டு போய் ஓதி காட்டு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் செய்தது என்ன தெரியுமா? ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஓதி காட்டினான். அதை செவிதாழ்த்தி கேட்டுவிட்டு அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவிதாழ்த்தி கேட்டுவிட்டு அவர்கள் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினார்கள். அப்படியானால் இந்த குர்ஆனை முதன் முதலாக ஓதியது அல்லாஹ். அதனாலதான் இந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு எத்தனை ஆயிரம் மொழிபெயர்ப்பு இருந்தாலும் அந்த மொழிபெயர்ப்பை வாசிக்கும் போது ஒரு எழுத்துக்கு இத்தனை நன்மை என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் மூல மொழியிலே அரபு மொழியிலே இந்த குர்ஆனை ஒரு ஓதுவானால் அவருக்கு ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை வீதம் எழுதப்படும். நாம் ஒரு நாளைக்கு இந்த குர்ஆனில் இருந்து ஒரு அரை மணி நேரம் ஓதுவோம் என்று சொன்னா ஒரு முக்கா ஜுசு அரை ஜுசு ஓதி விடுவோம். வேகமாக ஓத தெரிந்தவர்கள் என்றால் அரை மணி நேரத்துக்கு ஒரு ஜுசு கூட ஓதி விடுவார்கள். அப்படி ஓதினால் ஆயிரக்கணக்கான எழுத்துக்களை அந்த அரை மணி நேரத்திலே ஓதி முடிப்பார்கள். அந்த ஆயிரக்கணக்கான எழுத்துக்களுக்கும் பத்து மடங்கு வீதம் நன்மை அதிகமாக நமக்கு எழுதப்பட போகின்றது. இப்படியான இந்த நன்மைகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை நாம் ஒவ்வொரு நாளும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலானில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் அல்லது மாரிப தொழுகைக்கு பின்னால் அல்லது இஷா தொழுகைக்கு பின்னால் அல்லது பகல் நேரத்திலே நமக்கு ஓய்வு கிடைக்குமா இருந்தால் துஹர் தொழுகைக்கு பின்னால், இப்படி நமக்கு எந்த நேரம் சௌகரியமாக இருக்கின்றதோ அந்த நேரத்திலே இந்த குர்ஆனை ஓதுவதற்கு நாம் நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். காரணம் என்ன? இது இந்த குர்ஆனை ஓதுவது அல்லாஹ்வுக்கு ஏன் மகிழ்ச்சியை உண்டாக்குகின்றது தெரியுமா? அவனுடைய வேதத்தை ஓதுகிறோம் என்பதனால் அவனுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குகின்றது. அதனால அவன் நமக்கு இத்தகைய நன்மைகளை எல்லாம் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். இந்த நன்மைகளை நாம் அடைந்து கொள்வதற்கு பதிலாக இன்று என்னவெல்லாம் நாம் வாசிக்கிறோம், பேஸ்புக் பார்க்கிறோம், வாட்ஸ்அப் பார்க்கிறோம், இப்படி என்னென்னவெல்லாம் நாம் வாசிக்கிறோம், இதற்காக நாம் ஒரு நாளை கொதுக்குகின்ற நேரம் எந்த அளவு? நம்முடைய மனச்சாட்சியை தொட்டு கேட்டு பார்ப்போம். பேஸ்புக்ல உட்கார்ந்தானா தூக்கமே அவனுக்கு இல்லை. வழக்கமாக தூங்குகின்ற நேரத்தை விட பேஸ்புக்ல விசேஷமான ஏதாவது செய்திகள் வருமா இருந்தா அன்னைக்கு இரவுக்கு நேர காலத்தோடு தூங்க மாட்டான். அவன் நீண்ட நேரம் முழித்திருப்பான். பகல் நேரத்தில் பயணம் செய்யும் போதும் அவன் வாட்ஸ்அப்பை பார்த்துக்கொண்டு போகிறான். வாட்ஸ்அப்பையும் பேஸ்புக்கையும் பார்க்கறதுக்கு மணிக்கணக்காக நாம செலவு செய்கிறோமே. இப்படியான இவைகளை நாம் பார்ப்பதற்காக ஒதுக்குகின்ற இந்த நேரத்தோடு ஒப்பீடு செய்து பார்த்தால் திருமறை குர்ஆனை ஓதுவதற்கு நாம் நேரத்தை ஒதுக்குகிறோமா? வாட்ஸ்அப்பை பார்த்தால் நமக்கு நன்மை எழுதப்படுமா? பேஸ்புக்கை பார்த்தால் நமக்கு நன்மை எழுதப்படுமா? அதை பாருங்கள். அதை வாசியுங்கள், அவைகளை கொண்டு தகவல்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தடை கிடையாது. ஆனா அதற்கு நாம எந்த அளவு நேரத்தை ஒதுக்குகின்றோமோ அதே அளவுக்கு திருமறை குர்ஆனுக்கும் நாம் நேரத்தை ஒதுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நேரத்தை ஒதுக்குகிறோமா இல்லையா? நம்முடைய மனச்சாட்சியை தொட்டு நாம் கேட்டு பார்ப்போம். சகோதரர்களே, ரமலானில் நமக்கு அதிகமாக சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் கிடைக்கின்ற காரணத்தினால திருமறை குர்ஆனை ஓதுவதற்கு நாம் இப்பொழுதே தயாராகிக் கொள்ள வேண்டும். இன்றிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும். அதை ரமலான் முடிந்ததற்கு பின்னால் நிறுத்துவதற்கு அல்ல. ரமலானுக்கு பின்னாலும் எனக்கு மௌத்து வருகின்ற வரைக்கும் திருமறை குர்ஆனை ஓதுவதை எனது வாழ்க்கையிலே நான் வழக்கமாக்கிக் கொள்வேன் என்று மனதிலே ஒரு உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நமக்கு தெரிந்த நமது முன்னோர்கள் சிலரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் மௌத்தாகுவதற்கு முன்னதாக 50 குர்ஆனை ஓதி முடித்தவர்கள், 100 குர்ஆனை ஓதி முடித்தவர்கள், 75 குர்ஆனை ஓதி முடித்தவர்கள் என்றெல்லாம் நமது முன்னோர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட முன்னோர்கள் கூடுதலாக நமக்கு கேள்விப்பட்ட செய்தி பெண்களை பற்றி, தாய்மார்கள் அவர்களுடைய பொழுது போவதே குர்ஆனை கொண்டுதான். எப்பொழுதும் குர்ஆனுக்கு அடையாளம் வைத்திருப்பார்கள். இன்று ஓதி முடித்தால் அதற்கு அடையாளம் வைப்பார்கள், நாளை ஓதி முடித்தால் அதற்கு அடையாளம் வைப்பார்கள். ஒரு மாதத்துக்கு 3 குர்ஆனை ஓதுகின்ற தாய்மார் இருக்கின்றார்கள், ஒரு மாதத்துக்கு 2 குர்ஆனை ஓதுகின்ற தாய்மார்கள் இருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் கடந்த காலத்திலே பார்த்தோம். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நமது பெண்களுக்கு டிவியிலே நேரத்தை கழிப்பதற்குத்தான் அவர்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதே போல பேஸ்புக்லேயும் இன்டர்நெட்லேயும் அதே போல வாட்ஸ்அப்லேயும் நேரத்தை கழிப்பதற்குத்தான் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. மறுமை நாளில் மகசர் மைதானத்தில் விசாரணை நடத்துகின்ற நேரத்திலே, தராசிலே நமது நன்மை தீமைகள் நிறுக்கப்படுகின்ற நேரத்திலே, தீமையின் தட்டு பாரம் அதிகமாகி கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே இவனுக்கு நினைவுக்கு வரும், ஆஹா, திருமறை குர்ஆனை ஓதியிருந்தால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை வீதம் எனக்கு நன்மை எழுதப்படும் என அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அல்லவா, அதுக்கு நான் மதிப்பு கொடுக்கவில்லையே, அந்த பெருமதியை நான் காணவில்லையே. அதை மாத்திரம் நான் செய்திருந்தால் இன்று தீமையின் தட்டு அறவே காலியா போயிருக்கும், நன்மையின் தட்டு மட்டும்தான் பாரமாக இருக்கும். அந்த வாய்ப்பை நான் உலகத்திலே இழந்து விட்டேனே என்று அங்கு கவலைப்படுவான். யௌம இது யததக்கருல் இன்சானு வஅன்னா லஹு திக்ரா. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்நாளையிலே மனிதன் அங்கு சிந்திக்க ஆரம்பிப்பான், கவலைப்படத் தொடங்குவான், உலக வாழ்க்கையை வீணாக்கி விட்டேனே என்று கவலைப்படுவான். அவன் அப்படி கவலைப்படுவதனால சிந்திப்பதனால அவனுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, இந்த திருமறை குர்ஆன் இருக்கின்றதே, இது நமக்கு அரபு மொழி தெரியாத நமக்கு பரக்கத்துக்காக நன்மைகளை தேடுவதற்காக மட்டும் அரபியில் ஓதுவதற்காக வந்ததல்ல இந்த குர்ஆன். அரபியில் ஓத வேண்டும். ஏன்? அல்லாஹ்வுடைய திருமறை என்ற காரணத்துக்காக அரபியில் ஓத வேண்டும். நமக்கு பாஷை புரிந்தாலும் சரி புரியாவிட்டாலும் சரி, ஆனா நம்முடைய கடமை அதுவல்ல. நம்முடைய தாய்மொழியிலே நமக்கு தெரிந்த மொழியிலே இந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை வாசிக்க வேண்டும். இதை நாம் இந்த ரமலானிலே ஆரம்பித்து விடலாம். மொழிபெயர்ப்பை கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் மௌத்தாகின்ற நேரத்தில் நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு சாந்தி ஏற்பட வேண்டும். அல்ஹம்துலில்லா, எனது வாழ்க்கையில நான் 4 முறை குர்ஆனை மொழிபெயர்ப்பை வாசித்து முடித்தேன், 5 முறை வாசித்து முடித்தேன், 2 முறை வாசித்து முடித்தேன், ஆக குறைந்தது 1 முறையாவது வாசித்து முடித்தேன் என்ற உள திருப்தியோடு மௌத்தை சந்திப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும். நம்முடைய மனச்சாட்சியை தொட்டு நாம் கேட்டு பார்ப்போமா, இந்த குர்ஆனை எனக்கு தெரிந்த மொழியிலே நான் வாசித்திருக்கிறேனா, படித்து பார்த்திருக்கிறேனா? நாம் நமக்குள் இப்படி ஒரு சிந்தனைக்கு வந்தோம் என்று சொன்னால் நிறைய பேருடைய உள்ளூர் அவர்களுடைய மனச்சாட்சி அவர்களை உறுத்தும். நீ தொட்டு பார்க்கவில்லை, நீ வாசித்து பார்க்கவில்லை, உனக்கு உன்னுடைய தாய்மொழி நன்றாக பரிச்சயம் இருக்கின்றது, தெளிவாக விளங்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது, ஆனால் நீ இந்த குர்ஆனை வாசிக்கவில்லை, விளங்கவில்லை, இதை படிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொள்ளவில்லை என்று நம்முடைய மனச்சாட்சி உறுத்தும். உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரே ஒரு இடத்தை காட்டுகின்றேன். திருமறை குர்ஆனின் 56வது அத்தியாயம் சூரத்துல் வாக்கியா, அதை நீங்கள் தனியாக வாசித்து பாருங்கள். நமக்கு ஒரு பெரிய ஒரு மலைப்பை ஏற்படுத்தும். ஏன்? அல்லாஹு தஆலா அங்கு அதாவது நல்லவர்களை பற்றி சொல்கின்றான், தீயவர்களை பற்றி சொல்கின்றான், நல்லவர்கள் அடைந்து கொள்ளக்கூடிய சுவர்க்கங்களை பற்றி சொல்கின்றான், அந்த சுவர்க்கங்களை வர்ணித்து சொல்கின்றான், தீயவர்கள் அடையக்கூடிய நரகத்தை பற்றி சொல்கின்றான், அந்த நரகத்தில் உள்ள தண்டனைகளை பற்றி சொல்கின்றான். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சூறாவாக அந்த சூறா இருக்கின்றது. அந்த சூறாவை, அந்த அத்தியாயத்தை ஒரு மோமின் வாசிப்பானாக இருந்தால் அவனுடைய ஈமான் அதிகரிக்குமா இல்லையா? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். உண்மையான மோமின் யார் என்று சொன்னா, அல்லாஹுவை பற்றி அவனிடத்தில் சொல்லப்பட்டால் அவனுடைய உள்ளம் அச்சத்தால் நடுங்கும். வைதா துலிய தலையும் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவனுக்கு முன்னால் ஓதி காட்டப்பட்டால் அவனுடைய ஈமான் அதிகரிக்கும். நம்மில் ஒவ்வொருவருடைய ஈமானும் அதிகரிக்க வேண்டுமாயிருந்தால் இந்த திருமறை குர்ஆனிலே என்னென்ன அம்சங்கள் அடங்கி இருக்கின்றன என்பதை நாம் வாசித்தால் தானே ஈமான் அதிகரிக்கும். வாசிக்காவிட்டால் எப்படி ஈமான் அதிகரிக்கும்? அல்லாஹ் என்ன சொல்றான்? வைதா துலிய தலைஹி ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமான். அவனுடைய வசனங்கள் அவனுக்கு முன்னால் ஓதி காட்டப்பட்டால் அவனுடைய ஈமான் அதிகரிக்கும். நமது ஈமான் அதிகரிப்பதற்குரிய ஒரே வழி என்ன? திருமறை குர்ஆனை நமது மொழியிலே நாம் ஓத வேண்டும் என்பது ஒரு முக்கியமான செய்தி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, இந்த ரமலானை திருமறை குர்ஆனை அரபு மொழியிலே ஓதுவதற்கும் நமது தாய்மொழியிலே வாசிப்பதற்கும் நாம் பயன்படுத்துவோம். அது ரமலான் முடிவதோடு நிறுத்தப்படக்கூடாது, அதற்கு பின்னால தொடர வேண்டும். நமது மௌத்து வரைக்கும் இது தொடர வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இறுதியாக, அதாவது சஹாபாக்கள் நமக்கு முன்மாதிரி. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் 9வது அத்தியாயத்தின் 100வது வசனத்திலே சஹாபாக்களின் சிறப்பை பற்றி சொல்கின்றான். அல்லாஹு அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் எத்தனையோ நபிமார்களுடைய சமுதாயங்களை பற்றி சொல்கின்றான். அந்த சமுதாயங்களை பற்றி சொல்லும் போது இந்த ஒரு வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தவில்லை. ஆனால் இறுதி நபியுடைய தோழர்களாகிய சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றான். அல்லாஹு அவர்களை திருப்தியாக ஏற்றுக்கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை திருப்தியாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட உத்தமமான அந்த சஹாபாக்கள் நமக்கு முன்மாதிரியானவர்கள். அந்த சஹாபாக்கள் நாம் எல்லாம் இன்றைக்கு துனியாவை நேசிக்கிறோமே, இந்த உலக வாழ்க்கையை நேசிக்கின்றோமே, அந்த அளவு அவர்கள் உலகத்தை நேசிக்கவில்லை. அவர்களுடைய நேசம், அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த அன்பும் ஆர்வமும் இம்மை மறுமை இரண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது 99 மறுமையை நேசித்தார்கள், 101 உலகத்தை நேசித்தார்கள். ஏன்? உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக, இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதற்காக. பசிக்கு உணவு உண்ண வேண்டும், தாகத்துக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும், மானத்தை மறைக்க ஆடை அணிந்து கொள்ள வேண்டும், குடும்பத்தை வழிநடத்த பொருளாதாரத்தை தேட வேண்டும். இது மாதிரியான காரியங்களுக்காக உலகத்தை நேசித்தார்களே அல்லாமல் அவர்கள் 99% நேசித்தது மறுமையைத்தான். இன்று பாருங்கள், அதாவது ஐரோப்பிய நாடுகளில், அதாவது விண்டர் காலம், குளிர்காலம் இருக்கின்றது, குளிர்காலத்திலே விளையாடுகின்ற கிரவுண்ட் இருக்கின்றது அல்லவா, அந்த கிரவுண்ட் எப்படி அமைப்பார்கள் என்று சொன்னா, ஏர்டைட்டால காத்து ஊதப்பட்ட பலூன் போன்ற ஒன்றால ஒரு கிரவுண்ட் ஒன்று அமைச்சிருவாங்க, பெரிய கிரவுண்ட். அதுல கிரிக்கெட் விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலாம், வேண்டிய விளையாட்டு விளையாடலாம், அப்படியான ஒரு கிரவுண்ட் அமைப்பாங்க. அதே மாதிரியான ஒரு கிரவுண்டு ஹுபர்ல 500,000 ரியால் அமைக்கப்பட்டிருக்கு. சவுதியில இது முதன் முதலாக அமைக்கப்பட்டது. துபாயில் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு முன்னால, இதை விட சின்னது. ஆனா சவுதியில பெரிய அளவில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் துனியாவில் செய்து கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டுக்கு அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனா விளையாட்டுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட பல 100 மடங்கு முக்கியத்துவம் மறுமைக்காக கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் இங்க கேள்வி. விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் என்று சொல்லவில்லை, பாக்குகளை அமைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. உல்லாசமாக மக்களுக்கு அவருடைய வாழ்க்கை அனுபவிப்பதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனா இதைவிட 100 மடங்கு மறுமைக்காக அவர்களை தம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை எதற்காக சொல்லுகிறேன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால முற்கால சமுதாயங்களை பற்றி 2 நோக்கங்களை சொல்லுவார்கள். ஒன்று, சில தீமைகளை உணர்த்துவதற்காக முற்கால சமுதாயத்தவர்கள் செய்த சில பாவங்களால அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த தண்டனைகளை அழிவுகளை பற்றி சொல்லி சஹாபாக்களுக்கு அச்சமூட்டுவார்கள். இதே நேரத்தில் நன்மைகளை பற்றி சொல்லும் போது முற்கால சமுதாயத்தவர்கள் செய்த சில நன்மைகளை எடுத்து சொல்லி அவர்கள் எந்த அளவுக்கு நன்மையிலே ஆர்வமாக இருந்தார்கள் என்பதை சொல்லி ஆர்வம் ஊட்டுவார்கள். அப்படி ஆர்வம் ஊட்டுகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்காலத்தில் வாழ்ந்த பனு இஸ்ராயிலை சார்ந்த ஒரு சாலிஹான ஒரு மனிதரை பற்றி சொல்கின்றார்கள். 400 வருடங்கள் வாழ்ந்தார், நன்மைகளையே அவர் செய்தார். பகலெல்லாம் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில போராடுவதிலும் நன்மையான காரியங்கள் செய்வதிலும் பகலெல்லாம் கழிப்பார். இரவில் அதிகமான பகுதியை நின்று வணங்குவதிலே ஈடுபடுவார். சுன்னத்தான நோன்புகளை அதிகமாக நோட்பார். இப்படி 400 வருடங்கள் நன்மையிலேயே ஆயுளை கழித்த ஒரு நல்ல மனிதரைத்திலே நாமெல்லாம் என்ன செய்வோம்? ஆஹா, இவ்வளவு சிறப்பான மனிதர், இவ்வளவு நல்ல மனிதர் என்றெல்லாம் சொல்லி அந்த மனிதனை நாம புகழ ஆரம்பிப்போம். ஆனா சஹாபாக்கள் அப்படி நடந்து கொள்ளவில்லை. சஹாபாக்களுடைய முகங்கள் வாடிவிட்டன. கவலைப்பட்டார்கள். யார் ரசூலுல்லா, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்தவர்கள் 100 கணக்கான வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்பதனால அவர்களுக்கு இத்தகைய நன்மைகளை அதிகம் அதிகமாக செய்து அல்லாஹ்வை அதிகமாக நெருங்க வாய்ப்பு இருந்திருக்கின்றது. ஆனா எங்களுக்கோ ஆயுள் குறைவாக இருக்கின்றதே. அப்படி இருக்க நாங்கள் எப்படி அவர்களுடைய நன்மைகளுக்கு சமமாக முடியும் என்று கவலைப்படுகின்றார்கள். பார்த்தீர்களா? இத்தகைய கவலை நம்மில் யாருக்கேன்னு வருவதுண்டா? இப்படி கவலைப்பட்டதனால அழுத பிள்ளைக்குத்தான் பால் கிடைக்கும் என்று உதாரணம் சொல்வது போல அந்த சஹாபாக்களுடைய கவலைக்கு அல்லாஹு தஆலா உடனடியாக பதில் சொல்லிவிட்டான். அந்த பதில் தான் இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிக்கத்து வர் ரூஹு ஃபீஹா பிஇذ்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் என்ற இந்த சூராவை முழுமையாக அல்லாஹ் தஆலா இறக்கி சஹாபாக்களுடைய கவலையை போக்கினார். எப்படி? ரமலானிலே லைலத்துல் கத்ர் என்ற ஓர் இரவு இருக்கின்றது. அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததொரு இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த இரவு தொடங்குகின்ற நேரம் மாரிபுடைய நேரம், சூரியன் அஸ்தமிக்கின்ற மாரிபுடைய நேரத்திலிருந்து தொடங்கி ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் அந்த நேரம் இருக்கின்றது. இந்த அப்படிப்பட்ட இந்த நேரத்தை, அப்படிப்பட்ட அந்த நாளை அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு வழங்கினான். சகோதரர்களே, இன்னைக்கு பிள்ளைகள் கவலைப்படுறாங்க, அடுத்த வீட்டை போல எங்கட வீடு இல்ல, அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய டிவி வசதி எங்கட வீட்டில் இல்ல, அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய ஏசி வசதி எங்கட வீட்டில் இல்ல. இப்படி எல்லாம் மனைவியும் பிள்ளைகளும் கவலைப்பட்டதுக்காக புருஷன் என்ன செய்கிறார், வாப்பா என்ன செய்கிறார், பிள்ளைகளுடைய தேவை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கிறார், பிள்ளைகளுக்கு சந்தோஷம். ஆனா சஹாபாக்கள் பட்ட அந்த கவலையின் காரணமாக அவர்களுக்கு பின்னால் உலகம் அழிக்கப்படுகின்ற நாள் வரைக்கும் இந்த இஸ்லாம் நிலைத்திருக்கின்ற காலம் வரைக்கும் யார் யாரெல்லாம் இந்த உலகத்திலே எந்த மூமிங்கள் எல்லாம் வாழுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு சஹாபாக்களுடைய அந்த கவலையை கொண்டு நமக்கு கிடைத்திருக்கின்றது. ரமதானிலே லைலத்துல் கத்ருடைய அந்த இரவு நம்மில் ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னா நமக்குரிய பாக்கியம் என்ன? 83 வருடங்களும் 4 மாதங்கள் நன்மையில் மட்டுமே கழித்த ஒருவருக்கு என்ன பாக்கியம் உண்டோ அது இந்த லைலத்துல் கத்ரை அடைந்தவருக்கு உண்டு. காரணம் என்ன? 1000 மாதத்தை நாம் வருடமாக பிரித்து பார்த்தால் 83 வருடங்களும் 4 மாதம், இவ்வளவு காலமும் நன்மையிலே ஈடுபட்ட ஒருவனுக்கு என்ன பயன் உண்டோ அதே மாதிரியான ஒருவனாக இவன் ஆகிவிடுகின்றான் என்பதை நாம பார்க்கிறோம். சஹாபாக்களுக்கு இந்த துனியாவில் அவர்களுக்கு ஆசை இருந்ததில்லை. சஹாபாக்கள் யாராவது, யார் ரசூலல்லாஹ், எனக்கு காணி வேணும், எனக்கு பணம் வேண்டும், எனக்கு பதவி வேண்டும், இப்படியெல்லாம் சஹாபாக்கள் நபி அவர்களிடத்திலே முண்டி அடித்துக் கொண்டு சென்றதில்லை. நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்று தான் சென்றார்கள். ஏழை சஹாபாக்கள் ஒரு சாரார் வந்து, யார் ரசூலல்லாஹ், செல்வந்தர்கள் அடையக்கூடிய நிறைய நன்மைகள் எங்களுக்கு கிடைப்பதில்லை, அதற்கு வழிகாட்டுங்கள் என்னவென்று கேட்டார்கள். அவர்கள் நிறைய தங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறார்கள், எங்களுக்கு பொருளாதாரம் இல்லை, அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த நன்மைகள் எங்களுக்கு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்களுடைய கவலையை போக்குவதற்காக ஒரு வழி சொல்லிக் கொடுத்தார்கள். ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கு பின்னால சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33 என்று சொல்லி 99க்கு பின்னால லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவா அலா குல்லி ஷை கதீர் என்று சொல்லி 100 பூர்த்தி செய்தால் அந்த செல்வந்தர்கள் தர்மத்தின் மூலமாக என்ன நன்மைகளை அடைவார்களோ அதே நன்மைகள் உங்களுக்கும் உண்டு என்று சொல்லி காட்டினார். பார்த்தீர்களா, ஏழை சஹாபாக்கள் செல்வந்தர்களாக வாழக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு கிடைக்கும் நன்மை எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள். இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. சஹாபாக்கள் நமக்கு முன்மாதிரி என்று சொல்வதற்கு இதுதான் காரணம். அதனால சகோதரர்களே, இந்த லைலத்துல் கத்ர் என்ற அந்த சிறப்பான இரவு நமக்கு வருகின்றது. 20 நோன்பிலிருந்து 29 அல்லது 30 நோன்பு வரைக்கும் உள்ள அந்த 9 அல்லது 10 நாட்கள் இருக்கின்றனவே, அந்த நாட்களிலே உள்ள ஒற்றையான இரவுகளில் தான் அந்த லைலத்துல் கத்ர் நமக்கு கிடைக்க போகின்றது. அதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றையை மாத்திரம் அவர்கள் சிறப்பாக்கவில்லை, 20க்கு பின்னால கடைசி நோன்பு வரைக்கும் உள்ள 10 அல்லது 9 நாளை அவர்கள் முழுமையாக நன்மையிலே கழித்திருக்கின்றார்கள். இரவு பகலாக பள்ளிவாசலிலே ஏத்துக்காப் இருந்திருக்கின்றார்கள். நம்மை பொறுத்த வரையில ஏத்துக்காப் இருக்கின்ற வசதி யாருக்கு அது கிடைக்கும் என்றால் அவர்கள் 20 நோன்பிலிருந்து ஏத்துக்காப் இருந்து கொள்ள முடியும். ஆனா அதற்கு வசதி கிடைக்காதவர்கள் இருப்பார்களா இருந்தா அவர்களுக்கு பகல் நேரத்திலே வேலைக்கு சென்று விட்டு இரவு நேரத்தில் நித்திரை கொள்கின்ற வரைக்கும் உள்ள அந்த நேரத்தையாவது மஸ்ஜிதிலே போய் கழிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லையா? நோன்பு திறந்த உடனே பள்ளிவாசலுக்கு போவது, அல்லது நோன்பு திறப்பதற்கே பள்ளிவாசலுக்கு போவது, நோன்பு திறந்து விட்டு வீட்டுக்கு திரும்பி வராமல் அங்கேயே அமர்ந்திருந்து குர்ஆனை ஓதுவது, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது, திக்ர்கள் செய்வது, இப்படி குர்ஆனை ஓதுவது, இப்படியான இந்த நன்மைகள் அப்படியே ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இதோ கியாமுல் லைல் வரும். கியாமுல் லைல் தொழுவது, தொழுகையை முடித்துக் கொண்டு வீட்டை நோக்கி வருவது. இப்படி நாம அந்த 20க்கு பின்னால் உள்ள அத்தனை இரவுகளையும் இது மாதிரியாக கழித்தால் கூட ஆத்திக்காவுடைய நன்மை நமக்கு கிடைக்காவிட்டாலும் லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்கின்ற அந்த பாக்கியம் நமக்குண்டு. அந்த இரவு நமக்கு கிடைக்கும், கிடைக்காம இருக்காது. சூரியன் மறைந்ததிலிருந்து மாறுபடிய நேரத்திலிருந்து ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் மஸ்ஜிதிலேயே நமது நேரத்தை கழித்து விட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த லைலத்துல் கத்ர் கிடைக்கும். சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். 83 வருடங்களும் 4 மாதங்கள் வாழுகின்ற வாய்ப்பு கூட இன்று நம்மில் யாருக்கும் இல்லை. அந்த அளவுக்கு நம்முடைய உடல் ஆரோக்கியம் பலகீனப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட நிலைமையில வாழ்க்கையில ஒரு முறையாவது அந்த அளவு காலம் வாழுகின்ற வாய்ப்பு நமக்கு இல்லாத ஒரு நிலைமையில் நாம் ஒரு 10 லைலத்துல் கத்ர் நமக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் 840 வருடங்கள் வாழ்ந்தவர் போல அவர் ஆகிவிடுகிறாரா இல்லையா? அதுவும் 830 வருடங்களுக்கு மேற்பட்ட காலம் நன்மைகளில் மாத்திரமே ஈடுபட்டவராக அல்லாஹ்விடத்தில் அவர் கணிக்கப்படுவாரா இல்லையா? மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் அந்த மீசானிலே நமது நன்மை தீமைகள் நிறுக்கப்படுகின்ற நேரத்திலே இந்த லைலத்துல் கத்ருடைய இந்த பாக்கியம் நன்மையின் தட்டுக்கு எவ்வளவு பாரமாக அமைந்துவிடும், நாம கொஞ்சம் சிந்திக்கிறோமா? அதனால சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் வருகின்ற இந்த ரமலானை முதலாவது நோன்புல இருந்து தொடங்கி முழுமையாக நன்மையிலே கழிப்பது மாத்திரமல்ல, அது அந்த பயிற்சி ரமலான் முடிந்ததற்கு பின்னாலும் அதே நிலைமையிலே நமது காலத்தை கழிப்பதற்கு மூத்து வரைக்கும் வாழ்வதற்கு நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். திருமறை குர்ஆனை ஓதுவதைக் கொண்டும் திக்ருகளை செய்வதைக் கொண்டும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதைக் கொண்டும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதைக் கொண்டும் இப்படியான இன்ன பிற காரியங்கள் என்னென்னவெல்லாம் நமக்கு நன்மைகள் என்று தெரியுமோ அவை அனைத்தையும் செய்வதற்கு இந்த ரமலானை முழுமையாக தயார்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தஃவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.